விவசாயி விவசாயி
பண்பலை ஒளிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து. வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் சேமிப்பு தானியங்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் பற்றிய தகவல்களை இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பூச்சியியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் பிரீதா அவர்கள். அவர்கள் இந்நிகழ்ச்சியில் சேமிப்பு தானியங்களை தாக்கும் பூச்சிகள் பற்றியும் அதை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை இந்நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
வணக்கம். சேமிப்பு தானியங்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து பார்ப்போம். நம் நாட்டில் சாகுபடி செய்யப்படும் உணவு தானியங்களில் அறுவடைக்கு பின் சரியாக சேமித்து வைக்காததாலும் பூச்சிகள், எலிகள் மற்றும் நுண்ணுயிரிகளாலும் தாக்கப்படுவதால் சுமார் 10% சேதமடைகின்றன. இந்தியாவில் வருடாந்திர சேமிப்பு இழப்புகள் சுமார் 14 மில்லியன் டன்னஸாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதாவது 7000 கோடி மதிப்புடையது. இதில் 1300 கோடி சேமிப்பு இழப்பு பூச்சிகளால் மாத்திரமே ஏற்படுகிறது. தானியங்களை சேமித்து வைக்கும் போது ஏற்படும் சேதம் 6.58% என கணக்கிடப்பட்டுள்ளது. அவற்றுள் பூச்சிகளால் மட்டும் 2.55% தானிய இழப்பு ஏற்படுகிறது. பூச்சிகள் தானிய சேமிப்பின் போது நேரடியாக தானியங்களை உண்பதால் சேமிப்பு தானியங்களின் எடை குறைவதுடன் மட்டுமல்லாமல் தானியங்களின் தரமும் குறைகின்றது. மேலும் தானியங்களில் இரசாயன மாற்றம் ஏற்படுவதுடன் சேமிப்பு தானியங்கள் பூச்சிகளின் தோலினாலும் உடல் பாகங்களினாலும் பூச்சிகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளினாலும் மாசுபடுவதுடன் நுண்ணுயிரிகளையும் பூஞ்சாணங்களையும் வரவழைத்து சேதத்தை ஏற்படுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல் விதையின் முளைப்பு திறனும் குறைகிறது. நாம் இப்போது சேமிப்பு தானியங்களை தாக்கும் பூச்சிகளை குறித்து பார்க்கலாம். சேமிப்பு தானியங்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை பொதுவாக 2 வகைகளாக பிரிக்கலாம். அதாவது முதன்மை சேமிப்பு பூச்சிகள், இரண்டாம் நிலை சேமிப்பு பூச்சிகள். முதன்மை சேமிப்பு பூச்சிகள் என்று சொல்லும்போது நல்ல முழுமையான தானியங்களையே அவை தாக்கும். எடுத்துக்காட்டாக அரிசி கூன்வண்டு, சிறிய தானிய வண்டு ஆகிய பூச்சிகள் இதனுள் அடங்கும். இரண்டாம் நிலை சேமிப்பு பூச்சிகள் என்று சொல்லும்போது இவை உடைந்த தானியங்களையோ அல்லது மாவு பொருளையோ அல்லது முதன்மை சேமிப்பு பூச்சிகள் தாக்கிய தானியங்களையோ இவை சேதப்படுத்தும். இவற்றுள் அறம் போல் அமைப்பு கொண்ட வண்டு இதன் எடுத்துக்காட்டாக எடுக்கலாம். மேலும் இந்த முதன்மை சேமிப்பு பூச்சிகளை எடுக்கும்போது அவைகள் மீண்டும் 2 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது உள்ளிருந்து உண்பவை மற்றும் வெளியிலிருந்து உண்பவை. உள்ளிருந்து உண்பவை என்று கூறும்போது இவ்வகை பூச்சிகள் தானியத்தின் உள்ளேயோ அல்லது வெளியேயோ முட்டையிட்டு வாழ்நாளின் சில பகுதிகளையோ அல்லது முழு புழு மற்றும் கூண்டு புழு பருவத்தையோ உள்ளிருந்து கொண்டே முடித்து பின்னர் அது வளர்ந்த பூச்சியாக வெளிவருகின்றது. இங்கு சேதம் மறைக்கப்பட்டு காணப்படுவதால் நம்மால் எளிதில் அந்த சேதத்தினை கண்டுபிடிக்க முடிவதில்லை. அரிசி கூன்வண்டு, பயறு வண்டு ஆகியவை இந்த உள்ளிருந்து உண்ணும் வகையை சார்ந்தது. வெளியிலிருந்து உண்ணும் வகைகள் என்று சொல்லும்போது தானியத்தின் வெளியிலிருந்து கொண்டே விதை பகுதியை உண்ணும். இவை முழு தானியத்தையோ அல்லது உடைந்த தானியத்தையோ அல்லது பிற பூச்சிகளால் தாக்கப்பட்ட தானியத்தையோ உண்டு சேதப்படுத்தும். தானியத்திற்கு வெளியே இருந்து உண்பதால் அதன் பருவங்கள் வெளிப்படையாக தெரிகின்றன. எடுத்துக்காட்டாக சிவப்பு மாவு வண்டு, காப்ரா வண்டு போன்றவை இவற்றுள் அடங்கும். இப்போது நாம் உள்ளிருந்து உண்ணும் சில முக்கியமான பூச்சிகளை குறித்து காணலாம். முதலாவதாக அரிசி கூன் வண்டு. இது தானிய சேமிப்பின் ஒரு முக்கிய எதிரி என்று கூறலாம். இவ்வண்டானது நம்முடைய சேமிப்பு கிடங்கில் மட்டும் காணப்படுவதல்லாமல் நெல் வயல்களிலும் காணக்கூடும். இது கோதுமை, அரிசி, மக்காச்சோளம், சோளம், நெல் போன்ற தானியங்களை சேதப்படுத்துகின்றன. இதன் புழு மற்றும் வளர்ச்சியடைந்த வண்டு பருவம் தானியங்களை உண்டு சேதமாக்கும். முழு வளர்ச்சியடைந்த வண்டுகள் தானியங்களில் வட்ட வடிவ துவாரங்களை இடும். இவ்வண்டுகள் பழுப்பு கலந்த கருப்பு நிறத்தில் ரெக்கை மூடியில் 4 இளம் சிவப்பு புள்ளிகளை கொண்டிருக்கும். அடுத்ததாக சிறிய தானிய வண்டு. இந்த வண்டும் நெல், அரிசி, கோதுமை, மக்காச்சோளம் போன்ற தானியங்களை அதிகமாக தாக்கக்கூடும். இதன் புழுக்கள் மற்றும் வண்டுகள் இரண்டுமே சேதத்தை விளைவிக்கக்கூடியன. இப்புழுக்களின் தீவிர தாக்குதலால் தானியங்கள் உள்ளே இருக்கும் பகுதி ஒன்றுமில்லாமல் பதராகிவிடும். தானியங்களில் ஒழுங்கற்ற ஓட்டைகளை காணலாம். இந்த வண்டுகளின் பின்பகுதி தட்டையாக காணப்படும். வண்டுகள் பெரும்பாலும் பழுப்பு நிறத்தில் இருக்கும். அடுத்ததாக இவ்வகையில் முக்கியமான பூச்சி நெல் அந்து பூச்சி. அதாவது இந்த பூச்சி 1736 பிரெஞ்சு நாட்டில் அங்குமாய் சென்ற பகுதியில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டதால் அங்குமாய் ஸ்தானிய அந்து பூச்சி என்று அழைக்கப்படுகிறது. இப்பூச்சியானது நெல், சோளம், மக்காச்சோளம், பார்லி மற்றும் கோதுமையை தாக்குகின்றது. இப்பூச்சியும் வயலிலும் தானியங்களை தாக்கக்கூடியது. இதன் சேதப்படுத்தும் பருவம் புழுக்கள் மட்டுமாகும். இப்புழுக்கள் தானியங்களை குடைந்து உண்ணும். வட்ட துவாரங்களை இடுவதுடன் தனிப்பட்ட கதவும் கொண்டிருக்கும். சேமிப்பு குடோன்களில் சேமிக்கப்பட்டிருக்கும் தானியங்களில் இதன் தாக்கம் நாம் பார்க்கும்போது மேலிருந்து 30 சென்டிமீட்டர் ஆழம் மட்டுமே இருக்கும். இதன் தாக்குதல் தீவிரமடையும் போது சேமிப்பு விளைபொருளிலிருந்து கெட்ட நாற்றம் வரும். புழுக்கள் தானியத்தில் காணப்படும் விரிசல் வழியே உட்சென்று உள்ளிருப்பவற்றை உண்ணும். ஒரு தானியத்தில் மட்டுமே இது வாழக்கூடியது. அதிலேயே இது கூண்டு புழுவும் ஆகிவிடும். தானிய கிடங்குகளில் அந்து பூச்சிகள் தானிய மூட்டைகளின் மீது பறந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடியும். அந்து பூச்சியானது சாம்பல் நிற முன் ரெக்கையும் மயிர் இலைகளால் ஆன பின் ரெக்கையும் கொண்டிருக்கும். அடுத்ததாக உள்ளிருந்து உண்பவற்றில் மிகவும் முக்கியமானது பயறு வண்டு. இவ்வண்டானது அவரை, துவரை, தட்டைப்பயறு, சோயா மொச்சை, உளுந்து, பாசிப்பயறு, பட்டாணி போன்ற அனைத்து பயறு வகைகளையும் தாக்கக்கூடியது. இதன் தாக்கம் வயலிலும் காணப்படும். இதன் இளம் புழுக்கள் தானியத்தினுள் இருந்து வாழ்க்கை சுழற்சியை முடிக்கும். இதனால் சேமிக்கப்படும் பயறு உணவுக்கு உபயோகிக்க முடியாமல் போய்விடும். தாக்கப்பட்ட தானியத்தின் மேல் தோல் மட்டும் தனியாக காணப்படும். இதன் தாக்குதலை தானியத்தின் மேல் காணப்படும் வெண் முட்டைகளாலும் வட்ட வடிவ துவாரத்தினால் மூடப்பட்ட மேல் தோலினாலும் நம்மால் அறிய முடியும். வண்டுகள் பழுப்பு கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும். ரெக்கையின் மேல் வெண்புள்ளிகள் காணப்படும். அடுத்ததாக சிகரெட் அல்லது புகையிலை வண்டு. இவ்வண்டானது பதப்படுத்தப்பட்ட புகையிலை, சிகரெட், சாக்லேட் மற்றும் நறுமண பயிர்களை தாக்குகின்றன. இவ்வண்டுகள் கோதுமை, நிலக்கடலை, கொக்கோ, அவரை, மொச்சை, பருத்தி விதை போன்றவற்றையும் தாக்கக்கூடும். இதன் புழு மற்றும் முழு வளர்ச்சியடைந்த வண்டுகள் புகையிலை சார்ந்த பொருட்களில் ஊசி அளவு சிறிய வட்ட துவாரங்களை இடும். முழு வளர்ச்சியடைந்த வண்டுகள் பழுப்பு நிறத்தில் வட்ட வடிவில் தலை கீழ் நோக்கி வளைந்திருக்கும். இவை உள்ளிருந்து உண்பவற்றுள் முக்கியமான பூச்சிகள். இனி வெளியிலிருந்து உண்ணும் சில பூச்சிகளை குறித்து காணலாம். முதலாவதாக சிவப்பு மாவு வண்டு. மாவு மற்றும் மாவாக்கப்படும் தானியத்தில் அதிக சேதம் விளைவிக்கக்கூடியது. இது கோதுமை மாவு, உலர்பழங்கள், பயறு வகைகள், மாவாக்கப்பட்ட தானிய உணவுகளை தாக்கக்கூடும். தற்போது அனைத்து சேமிப்பு பொருட்களிலும் இதன் தாக்கம் அதிகளவில் காணப்படுகின்றன. தாக்குதல் தீவிரமடையும் போது ஒருவித துர்நாற்றம் அந்த பொருட்களிலிருந்து ஏற்படும். தாக்குண்ட மாவு சாம்பல் நிறமாகி கரும் பூசணத்துடன் காணப்படும். வண்டுகள் பழுப்பு நிறத்தில் சிறியதாகவும் தட்டையாகவும் காணப்படும். புழுக்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கும். அடுத்ததாக காப்ரா வண்டு. இவ்வண்டுகள் கோதுமை, மக்காச்சோளம், சோளம், நெல், பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களை தாக்கும். இதன் புழுக்கள் தானியத்தை உண்ணும். இதன் தாக்குதல் தீவிரமடையும் போது தானியம் முழுவதும் உண்ணப்பட்டு வெறும் துகள்கள் மட்டுமே மீந்து காணப்படும். முழு வளர்ச்சியடைந்த வண்டுகள் சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் காணப்படும். புழுக்கள் ரோமங்களுடன் வேகமாக நகர்ந்து தானியங்களை தின்னும். அடுத்ததாக இந்திய மாவு அந்து பூச்சி. இப்பூச்சி மக்காச்சோளம், தானிய வகைகள், உலர் பழங்கள், நிலக்கடலை போன்றவற்றை தாக்கும். வேகமாக தவழும் புழு சேமிப்பு தானியம் முழுவதும் வெண்ணிற நூலாம்படையால் படர்ந்து மூட செய்திருக்கும். அந்து பூச்சியானது பழுப்பு நிற முன் ரெக்கையில் வெள்ளை நிற வரிகளை கொண்டிருக்கும். பாதிக்கப்பட்ட இடங்களில் இதன் பட்டு கூடுகளை நம்மால் காண முடியும். அடுத்ததாக அரிசி அந்து பூச்சி. இவை நெல், சோளம், முழு மற்றும் பதப்படுத்தப்பட்ட தானிய வகைகள், பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், உலர் பழங்கள் மற்றும் அரவை செய்யப்பட்ட நறுமண பொருட்கள் போன்றவற்றை சேதப்படுத்தும். இது நூலாம்படையுடன் கூடிய புழுக்கள் தாக்கப்பட்ட தானியத்தில் அல்லது விளைபொருளில் காணப்படும். அந்து பூச்சியானது பச்சை கலந்த சாம்பல் நிறத்தில் ரெக்கைகளை கொண்டிருக்கும். இவை முட்டைகளை சுவர்களிலும் பைகளிலும் தானியங்களிலும் இடும் மற்றும் பட்டு கூடுகளில் கூட்டுப்புழுவாகி அதன் கூட்டுப்புழுக்கள் பைகளில் ஒட்டி கொண்டிருக்கும். அடுத்ததாக நாம் இரண்டாம் நிலை சேமிப்பு பூச்சிகள் சிலவற்றை பார்ப்போம். அறம் போல் அமைப்பு கொண்ட வண்டு. இவை நெல், கோதுமை, மக்காச்சோளம், உலர்பழங்கள், எண்ணெய் வித்துக்கள் போன்றவற்றை அதிகளவில் சேதப்படுத்தும். இவ்வண்டின் கழுத்து பகுதியில் ஒவ்வொரு புறத்திலும் 6 பற்களை போன்ற அமைப்பு காணப்படும். எனவே தான் இது இப்பெயரை பெற்றுள்ளது. புழுக்கள் மற்றும் வண்டுகள் தானியத்தின் மேல் பகுதியை சேதப்படுத்துவதன் காரணமாக மேல் பகுதி சொரசொரப்பாக காணப்படும். ஒருவித துர்நாற்றத்தையும் இது உருவாக்கும். அடுத்ததாக தானிய தட்டை வண்டு. சேமிப்பு தானியங்களை தாக்கும் பூச்சிகளில் இது சிறிய பூச்சியாகும். இப்பூச்சியானது நெல், கோதுமை, மக்காச்சோளம், நிலக்கடலை போன்றவற்றை சேதப்படுத்தக்கூடும். இதன் புழு மற்றும் வளர்ந்த வண்டுகள் பயிர்களை தானியத்தை சேதப்படுத்தி அதன் தாக்கத்தை சேதத்தினை ஏற்படுத்தும். அடுத்ததாக சில பேன் வகைகள் கூட இந்த இரண்டாம் நிலை சேமிப்பு பூச்சிகளில் இருந்து சேமிப்பு தானியங்களை உண்பதை நாம் காண முடியும். நாம் இப்போது மேலாண்மை முறைகள் குறித்து பார்க்கலாம். தானியங்களை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க நாம் சில பொதுவான தடுப்பு முறைகளை கடைபிடித்து ஆக வேண்டும். சேமிப்பு கிடங்கை முதலாவதாக நாம் நன்றாக தூசியடித்து அதை சுத்தமாக வைக்க வேண்டும். மேலே இருக்கும் வெளிச்சம் மற்றும் காற்று துவாரங்களின் வழியே பறவைகள் உள்ளே வராத வண்ணம் நம் கம்பி வலைகளை பொருத்தி அதை பாதுகாக்க வேண்டும். கதிரடிக்கும் களத்தை பூச்சியின்றி நன்றாக சுத்தப்படுத்தி அதை பேணி பாதுகாத்தல் வேண்டும். சேமிப்பு கிடங்கில் உள்ள பொருட்களை பூச்சிக்கொல்லி மருந்தான மாலத்தையான் 3 மில்லி லிட்டர் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளித்து சுத்தம் செய்ய வேண்டும். மேலும் நாம் தானியங்களை சேமித்து வைப்பதற்கு பழைய பைகளை பயன்படுத்துவோமானால் அவற்றையும் மாலத்தையான் கலந்த நீரில் கலவையில் நன்றாக நனைக்க வேண்டும். நனைத்து உலர்த்தி பயன்படுத்த வேண்டும். அறுவடை செய்த விளைபொருளின் ஈரப்பதத்தை 10% குறைவாக நாம் நன்றாக சூரிய வெளியில் வைத்து உலரச் செய்து அதன் பின்னர் அதனை சேமித்து வைக்க வேண்டும். தானிய மூட்டைகளை நாம் அடுக்கி வைக்கும்போது அதனை தரையில் அடுக்காமல் பலகைகளிலோ அல்லது கட்டைகளிலோ வைத்து அடுக்க வேண்டும். நாம் பயன்படுத்தக்கூடிய ஏதேனும் 1 கிலோ எண்ணெயினுள் 100 கிலோ பயிர் வகைகளை கலந்து நாம் சேமித்து வைத்தோமானால் நாம் பூச்சிகளின் பாதிப்பின்றி குறைந்தது 6 மாதம் வரைக்கும் பயிர் வகைகளை நாம் சேமித்து வைக்க முடியும். தானியங்களை நாம் சிறு அளவில் சேமித்து வைக்கும்போது நன்றாக காற்று புகாதவாறு நன்கு மூடி அவற்றை சேமித்து வைக்க வேண்டும். உடைந்த தானியங்கள் இருக்குமாயின் அவற்றை பிரித்து எடுத்து பூச்சி வளர்வதற்கு உகந்த தன்மையினை அந்த தானியங்களிலிருந்து நீக்கி அவற்றை நாம் சேமிக்க வேண்டும். இரசாயன முறைகளை பொறுத்த வரைக்கும் நாம் காலியான சேமிப்பு கிடங்கின் சுவர்கள் மற்றும் கூரைகள் மற்றும் அடுக்கப்பட்ட மூடைகளின் மேல் மற்றும் இடைவெளிகளிலும் மாலத்தியான் மருந்தை 10 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து நன்றாக படும்படி அவற்றை தெளிக்க வேண்டும். மேலும் சேமிப்பு கிடங்கில் இதன் தாக்கம் இருக்குமாயின் நாம் அலுமினியம் பாஸ்பேட் நச்சு வாயுனை செலுத்துவதன் மூலம் அங்கு காணப்படும் பூச்சிகளை நம்மால் அழிக்க முடியும். இது தவிர தானிய சேமிப்பின் போது ஏற்படும் பூச்சிகளை நாம் அப்பப்போது கண்காணித்து அழிக்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் பூச்சி பொறிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவை உபயோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. அதாவது பூச்சிகள் காற்றோட்டம் அதிகமுள்ள இடங்களை நோக்கி நகர்ந்து செல்லும். எனவே அதன் இயற்கை பண்பினை பயன்படுத்தி ஆரம்ப நிலையிலேயே நாம் பூச்சிகளை கண்டறிந்து அதனை பிடித்து அதனை வெளியேற்ற முடியும். அதற்காக உருவாக்கப்பட்ட பொறிகளுள் ஒன்று குழாய் வடிவ பொறி. அதாவது இந்த பொறியின் மேல் பகுதியில் 2 மில்லிமீட்டர் அளவிற்கு துவாரங்கள் இருக்கும். கீழே கூம்பு போன்ற வடிவத்தை கொண்டிருக்கும். அதன் கீழே ஒரு பிளாஸ்டிக் மூடி இருக்கும். அதன் மேற்பகுதி மட்டும் வெளியே தெரியும்படிக்கு இப்பொறியினை நாம் தானியத்திற்குள் நன்றாக உள்ளே வைக்க வேண்டும். அப்போது இந்த பூச்சிகள் வெளியே வரும்போது அதன் துவாரத்தின் வழியாக உள் சென்று அந்த கூம்பு வடிவ குழாயின் வழியாக அது அந்த பிளாஸ்டிக் மூடியிலே வந்து சேகரிக்கப்படும். பின்னர் நாம் 1 வாரத்திற்கு 1 முறை அந்த பிளாஸ்டிக் மூடியை எடுத்து அதன் பூச்சிகளை வெளியே அகற்ற வேண்டும். அடுத்ததாக கூம்பு வடிவ பொறி. இப்பொறியை பொறுத்த வரைக்கும் மேல் பகுதியில் 3 மில்லிமீட்டர் துவாரம் காணப்படும். கீழே கூம்பு போன்ற வடிவத்துடன் ஒரு பிளாஸ்டிக் மூடியும் காணப்படும். அதனை நாம் தானியத்தின் மேலே வைக்கும்போது மேல் இருக்கக்கூடிய துவாரங்களின் வழியே வெளிவரும் பூச்சிகள் உள் சென்று அந்த பூச்சியினை அந்த பிளாஸ்டிக் மூடியை திறந்து நாம் அதை வந்து எடுக்க முடியும். அடுத்ததாக பயறு வண்டுகளை பிடித்தழிக்கும் பொறி. அதாவது இப்பொறியானது பம்பரம் போன்ற காணப்படும் மூடியையும் கீழ்ப்பாகத்தில் குழாய் போன்ற வடிவமைப்பையும் பெற்றிருக்கும். இது பயறு வகைகளில் காணப்படும் வண்டுகள் இனப்பெருக்கத்திற்காக கலனின் மேற்பகுதியை நோக்கி வரும். அவ்வாறு வரும்போது இது இந்த துவாரத்தின் வழியாக இவ்வண்டுகள் உள் சென்று உள்ளே கீழே இருக்கக்கூடியதான பிளாஸ்டிக் மூடியில் அது சேகரிக்கப்படுகிறது. அவற்றை நாம் எடுப்பதன் மூலம் அதன் எண்ணிக்கையை நாம் குறைக்க முடியும். அடுத்ததாக கிண்ண வடிவப்பொறி. இது ஒரு கிண்ணத்தை பெற்றிருக்கும். அதிலே நாம் ஒரு 200 முதல் 250 கிராம் வரைக்கும் எடையுள்ள பயறு வகைகளை நாம் உள்ளே வைத்து பயிர் அறுவடை செய்த பின்பு சேமித்து வைக்கும்போது அந்த கிண்ணத்திற்குள் வைக்க வேண்டும். கீழே ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருக்கும், அதன் கீழே ஒரு வட்ட தட்டு அதனோடு ஒட்டி இருக்கும். இப்போது இந்த பயறு வகைகளிலே வயல்களிலே இருக்கக்கூடிய முட்டைகள் நாம் சேமித்து வைக்கும்போது அதிலிருந்து வரக்கூடியதான புழுக்கள் வண்டுகளாகி வெளியே வரும்போது இது இந்த பிளாஸ்டிக் டப்பாக்களில் அது கீழே வந்து விழும். அவற்றை நாம் அந்த டப்பாக்களை எடுத்து அந்த பூச்சிகளை நம்மால் அழிக்க முடியும். மேலும் பூச்சிகளை தானாகவே அகற்றும் சேமிப்பு கலன்கள். இக்கலன்களை பொறுத்த வரைக்கும் நாம் சிறிய அளவில் சேமித்து வைக்கும்போது 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ வீதம் சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு இக்கலன்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். அதன் உள்கலனில் நாம் பயறு வகைகளையோ தானியங்களையோ நாம் வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய துவாரத்தின் வழியாக இவ்வண்டுகள் வெளியே வந்து தானே அது தனியே வந்து சேகரிக்கப்படும். அடுத்ததாக ஊதா கதிர் விளக்கு பொறி. இவ்வூதா கதிர்களை வெளியிடும் 4 வாட் விளக்கினை இப்பொறி பெற்றிருக்கும். தரையிலிருந்து சுமார் 1.5 மீட்டர் உயரத்தில் சுவர் பகுதியின் அடியில் இப்பொறியினை நாம் வைக்க வேண்டும். அப்போது அந்த சேமிப்பு கிடங்குகளில் இந்த பொறியினை நாம் வைக்கலாம். அங்குள்ள பூச்சிகள் பெரும்பாலும் சிறிய தானிய வண்டு மற்றும் சிவப்பு மாவு கூன் வண்டு ஆகியவை பொறிகளில் சேகரிக்கப்படும். இவ்வாறு நாம் எல்லா மேலாண்மை முறைகளையும் நாம் ஒருங்கே பயன்படுத்தும் போது நம்முடைய சேமிப்பு தானியங்களை தாக்கக்கூடியதான கொடுமையான பூச்சிகளிலிருந்து நாம் அவற்றை காக்க முடியும். மேலும் சேமிப்பு தானியங்களை தாக்கக்கூடிய பூச்சிகள் குறித்து ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பெயர் டாக்டர் ஜி பிரீதா, அசோசியேட் ப்ரொஃபஸர், அக்ரிகல்ச்சரல் என்டமாலஜி. என்னுடைய தொலைபேசி எண் 9486893905. இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்யலாம். நன்றி.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது சேமிப்பு தானியங்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றி முனைவர் பிரீதா அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம். Oh, oh, oh.